சுகமாக வாழ்வதற்கு எடையை எவ்வாறு நாம் பேண வேண்டும் என்பது பற்றி கலந்துரையாடுவதற்காக குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் பணிபுரியும் வைத்திய கலாநிதி வாசுகி அவர்களுடன் நாம் இப்பொழுது உரையாடுகின்றோம்.
வணக்கம் டாக்டர் வாசுகி.
வணக்கம் பிரபா.
முதல்ல வந்து ஒருவருக்கு ஏன் எடை கூடுகின்றது என்பது பற்றி சொல்லுங்களேன்.
இரண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று உணவு, மற்றது போதிய அளவு உடற்பயிற்சி செய்யாமை.
சுகமாக வாழ்வதற்கு எடை ஏன் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது?
எடை வித்தியாசங்கள் இரண்டு வகையாக நாங்கள் எடுக்கலாம். ஒன்று அதீத எடை, மற்றது தேவைக்கு குறைவான எடை. அநேகமாக இங்கு ஆஸ்திரேலியாவில் தேவைக்கு குறைவான எடை உள்ளவர்கள் குறைவு, அதீத எடை உள்ளவர்கள் தான் காணப்படுகின்றார்கள். இப்படி எடை கூடும் பொழுது அது பலவித நோய்களும் உடம்பை தாக்குவதற்கு ஏதுவாக அமைகின்றது. உதாரணமாக டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் என்பது எல்லோருக்கும் தெரியும். உடை நிறை கூடுபவர்களை அது இலகுவாக தாக்குகின்றது.
எடை வந்து ஒருவருக்கு கூடியிருக்கின்றதா அல்லது சரியான எடையில் தான் இருக்கின்றாரா என்பதனை எப்படி அறிவது?
அதற்கு பலவித முறைகள் இருக்கின்றன. ஆனால் சாதாரணமாக உபயோகப்படுத்துவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு ஒரு ஃபார்முலா. அதற்கு நீங்கள் ஃபார்முலாவை கூட பயன்படுத்த தேவையில்லை. உங்களது உயரம் சென்டிமீட்டரிலும் உங்களது நிறை கிலோகிராமிலும் தெரிந்தால் இன்டர்நெட்டிற்கு போனால் பலவிதமான மெட் கால்குலேட்டர்ஸ் இருக்கின்றன. அவற்றில் பதிவு செய்தால் அவை உங்களது பாடி மாஸ் இண்டெக்ஸை காட்டும். 20-25 வரை உள்ளதுதான் சுகாதாரமான பிஎம்ஐ. அதற்கு மேல் 25-30 வரை உள்ளவர்களை அதீத நிறை என்றும், 30-க்கு மேற்பட்டவர்களை ஆரோக்கியமற்ற நிறை உள்ளவர்கள் என்றும் வகுக்கப்படுகின்றார்கள்.
இந்த எடை கூடுவதற்கு முக்கியமாக என்ன காரணம், அதாவது நீங்கள் முன்பு குறிப்பிட்டீர்கள் உணவும் மற்றது தேவை உடற்பயிற்சி இன்மையும், இதில் நாம் அவர்களுடைய குடும்ப ரீதியான காரணமும் இருக்கலாம் என்று சொல்லலாமா?
மரபணுக்களும் இருக்கின்றன. ஆனால் அவற்றை விட உணவும் உடற்பயிற்சியும் தான் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் உணவு உட்கொள்ளும் பொழுது நாங்கள் தேவையற்ற கொழுப்பு சத்து உணவுகளையும் இனிப்பு வகைகளையும் உண்பது சுகாதாரமானது அல்ல. எல்லாம் இருக்க வேண்டும், ஆனால் குறிப்பிட்ட ஒரு விகிதாசாரத்தில் அளவான சரியான சமமான உணவை உட்கொண்டால் அது ஆரோக்கியத்தை தரும். கொழுப்பு வகைகளிலும் இரண்டு விதமான கொழுப்புகள் இருக்கின்றன. சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று சொல்லுவோம். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் என்று சொல்லப்படுபவை அநேகமாக கடல் வகை உணவுகள், அதாவது மீன் மற்றும் தாவரங்களிலிருந்து பெறப்படும் மாதிரின் போன்றவற்றில் இருக்கின்றது. இது உடம்பிற்கு ஏற்ற கொழுப்பு வகை. அதே நேரம் நீங்கள் மாமிச உணவுகளில் உள்ள கொழுப்பு நிறைந்த உணவுகளை உண்ணும் பொழுது அது நோய்கள் ஏற்படுவதற்கு, உதாரணமாக இருதய மாரடைப்பு ஏற்படுவதற்கு ஏதுவாக அமைகின்றது.
அடுத்ததாக முக்கியமான எல்லோருக்கும் சவாலான ஒரு விடயம், ஒருவர் அதாவது எடை கூடிவிட்டால் அந்த எடையை எப்படி குறைப்பது?
மீண்டும் ஆரம்பத்தில் கூறியது போல் இரண்டு வகைகளில் குறைக்கலாம். ஒன்று வந்து சுகாதாரமான உணவுகளை உண்ணுதல், மற்றது தேவையான அளவு உடற்பயிற்சியை செய்தல். இப்பொழுது உணவு என்று எடுக்கும் பொழுது நம் எல்லோருக்கும் சக்தி தேவை, நம் செய்யும் தொழிலுக்கு. அந்த சக்தி அநேகமாக மாச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் என்று சொல்லப்படும் பதார்த்தங்களில் இருந்துதான் கிடைக்கின்றது. பல பேர் என்ன செய்கின்றார்கள், அந்த கார்போஹைட்ரேட்டை ஓரளவும் என்று சொல்லப்படும் கொழுப்பு சத்தை கூடுதலாகவும் உண்கின்றார்கள். இந்த கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட்டில் இருக்கப்படும் கிலோ கலரியை விட 2 மடங்கு அதிகமான அளவை கொண்டதாக இருக்கின்றது. இதனால் ஒருவர் இலகுவாக எடை கூட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே நேரம் கொழுப்பு சத்தை குறைத்து கார்போஹைட்ரேட்டை ஒரு சாதாரணமான அளவிலும், அத்தோடு பலவிதமான தாவரங்களை, கீரை வகைகளை, தானியங்களை உண்ணுவதாலும் எடையை இலகுவாக குறைக்கலாம் என்று சொல்ல முடியாது. எடையை சுகாதாரமாக குறைக்கலாம்.
இப்பொழுது பல இளைஞர்கள் கூடுதலாக என்ன செய்கின்றார்கள் என்றால், எடையை குறைப்பதற்காக அல்லது அவருடைய டயட்டை பேணுவதற்காக புரோட்டீன் ஷேக் உட்கொள்ளுகின்றார்களே, அது பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள்?
சொல்ல என்றால் எனக்கும் எனது மகனுக்கும் எப்போதும் இதில் போராட்டம் ஏற்படுவது உண்டு. ஏனென்றால் புரோட்டீன் ஷேக் என்பது ஆரோக்கியமற்ற ஒரு முறை என்றுதான் நான் கருதுகின்றேன். அதுவும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் எஃபெக்டை தான் தருகின்றது. நீண்ட கால விளைவுகளை பார்க்கும் பொழுது அதனில் ஏற்படும் விளைவுகள் ஆரோக்கியமற்றவை. அவை உங்களது கிட்னி சிறுநீரகங்களை பாதிக்கலாம் மற்றும் பலவித அவயவங்களையும் அவை பாதிக்கலாம். எனவே புரோட்டீன் ஷேக் என்று குறிப்பிடப்படும் ஒரு வகைப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை விடுத்துவிட்டு பேலன்ஸ் டயட் என்று சொல்லப்படும் சாப்பாடுகளை உண்ணுவது பயன் தரும்.
அடுத்ததாக உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்னும் போது எப்படியான உடற்பயிற்சியை ஒருவர் செய்ய வேண்டும்? அந்த உடற்பயிற்சி உணவருந்துவதற்கு முன் அல்லது ஒரு உணவருந்திய பின் சில நேரங்களுக்கு பிற்பாடு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா?
உடற்பயிற்சி என்பது அவரவரது வயதிற்கும் அவரவரது பான் அதாவது செக்ஸிற்கும் ஏற்ப வேறுபடுகின்றது. உங்கள் வசதிக்கு ஏற்றபடி இப்போது நாங்கள் உதாரணமாக ஒரு 70 வயது பெரியவரை எடுத்துக்கொண்டால் அவர் சாதாரணமாக ஒரு 20 அல்லது 30 நிமிடங்கள் தினமும் நடந்தாலே போதுமானதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு இளைஞரை எடுத்துக்கொண்டால் நடுத்தர வயதினரை எடுத்துக்கொண்டால் 40-45 என்று சொல்லுங்களேன், அவர்களுக்கு நடப்பதை மட்டும் பத்தாது, அவர்கள் அத்தோடு வேறு சில உடற்பயிற்சிகளையும் செய்தால் நலம். உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் அதாவது பேட்மிண்டன் அல்லது உதைப்பந்து போன்றவற்றில் விளையாடுவதன் மூலமும் உடற்பயிற்சியை செய்து எடையை சந்தோஷமாகவும் இலகுவாகவும் குறைக்கலாம்.
அதாவது ட்ரெட்மில்லில் ஓடுவது அல்லது பொதுவாக பார்க் போன்ற இடங்களில் ஓடுவது பல முழங்கால் போன்றவற்றிற்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லுகின்றார்களே, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ட்ரெட்மில் வந்து வயதை பொறுத்தது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் எத்தகைய உபகரணங்களையும் பாதிக்கலாம். அதே நேரம் வயதான முதியவராக இருந்தால் ட்ரெட்மில்லை விட இயற்கையோடு இயற்கையாக 30 நிமிடம் நடப்பது மிகவும் நல்லது. கடற்கரையோரம் அல்லது இங்குதான் ஏராளமான பார்க்குகள் இருக்கின்றன, அவற்றில் நடப்பது நல்லது.
உடற்பயிற்சி செய்யும் போது சாப்பாட்டிற்கு முன்பா அல்லது பிறகா செய்வது நல்லது, அல்லது உடற்பயிற்சியின் போது நீர் அருந்துவது அதாவது தண்ணீர் அருந்துவது போன்றவை நலமான பழக்க வழக்கங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா?
சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து எப்போதுமே நலம் தராது. அவை ஹை சுகர் கண்டென்ட், மிகவும் இனிப்பு நிறைந்த குளிர்பான வகைகள். அதை விட்டுவிட்டு தண்ணீர் அருந்துவது நல்லது. உடற்பயிற்சி செய்யும் நேரத்தில் தண்ணீர் அருந்தாமல் செய்து முடித்து ஒரு 10 நிமிடம் இளைப்பாறி விட்டு நீரை அருந்துவது நல்லது. அதே போல் உடற்பயிற்சிக்கு முன்னும் ஒரு 30 நிமிஷங்களுக்கு முன் அட்லீஸ்ட் ஒரு கப் தண்ணீராவது குடித்தால் நல்லது. ஏனென்றால் உடற்பயிற்சி நேரம் அநேகமாக வெகுவாக வேர்க்கும். அப்படி வேர்க்கும் பொழுது டீஹைட்ரேஷன் என்று சொல்லப்படும் நீரற்ற தன்மை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. எனவே உடற்பயிற்சிக்கு ஒரு 30-45 நிமிடங்களுக்கு முன் 1 கப் அல்லது 1.5 கப் தண்ணீர் அருந்துவது நல்லது. அதே போல் ஏற்கனவே சொன்னது போல் உடற்பயிற்சி முடிந்தவுடன் ஒரு 5-10 நிமிடங்கள் இளைப்பாறிவிட்டு அதன் பின் ஒரு மீண்டும் ஒரு குவளையோ 1.5 குவளையோ தண்ணீர் அருந்தலாம்.
நல்லது. நன்றி டாக்டர் வாசுகி. மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபா.
குயின்ஸ்லாந்து அரசின் பல்லின கலாசார மக்களின் எடையை குறைக்கும் ஒரு வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ் மக்களுக்கும் இந்த வேலை திட்டத்தினை விஸ்தரித்திருக்கின்றது. இந்த தமிழ் மக்களுக்கான எடை குறைப்பு வேலை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக ஸ்ரீ ஜெயந்திரகுமார் அவர்கள் பணியாற்றுகின்றார். குயின்ஸ்லாந்து அரசின் தமிழ் மக்களுக்கான இந்த எடை குறைப்பு வேலை திட்டங்கள் பற்றி அவர் இப்பொழுது நம்முடன் கலந்துரையாடுகின்றார்.
இந்த லிவிங் வெல் மல்டி கல்ச்சரல் என்ற தலையங்கத்துக்குள் இந்த குயின்ஸ்லாந்து அரசினரால் அங்கீகரிக்கப்பட்டு எத்தனிக் கம்யூனிட்டி கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியாவால இந்த ப்ரோக்ராம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு இந்த விடயம் எட்டியுள்ளது. குறிப்பாக நாலந்து மொழியினரை சார்ந்தவர்களுக்கு இது இப்படியான வசதிகளை செய்திருக்கிறார்கள். அதாவது வேற நாட்டிலிருந்து இங்கே குடியேறியவர்களுக்காக இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த பட்டறைகள் வந்து 8 பட்டறைகள் வைத்து அந்த 8 பட்டறைகளும் இலவச அமர்வுகளாகவே இருக்கிறது. கூடுதலாக அவர்களுடைய முக்கிய கவனம் இதால் என்னவாக இருக்கும் என்றால் குரோனிக் டிசீசஸ் அதாவது நாள்பட்ட நோய்களை எப்படி தடுப்பது என்ற அடிப்படையாக வைத்து கொண்டுதான் இந்த பட்டறைகளை நடத்துகிறார்கள். அதில் வெயிட் லூஸ் அதாவது எமது எடையை எப்படி குறைப்பது என்பதும் ஒரு பார். அத்துடன் நாங்கள் என்னென்ன உணவு வகைகளை சாப்பிட்டால் எமது உடம்புக்கு நல்லது அப்படியான தகவல்களையும் கற்றுத்தருகிறார்கள்.
குரோனிக் டிசீஸ், அதாவது நாட்பட்ட நோய்கள் என்று கூறும்போது டயபெட்டிஸ் அது போன்ற நோய் உள்ளவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அல்லது இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டுமானால் எப்படி தொடர்பு கொள்ளலாம், என்னென்ன வழிகளில் உங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லுங்களேன்.
இதற்கு தொலைபேசி இலக்கங்களும் இமெயில் ஐடிகளும் இருக்கிறது. இது வந்து அந்த நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமல்ல, அது வரவுக்கு முதல் செய்ய வேண்டியவர்களும் இதில் பங்கு பெற்று அந்த நாள்பட்ட நோய்களை வராமல் தடுக்க வேண்டும் என்று முதலே திட்டமிட்டுள்ளார்கள். நாள்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தமிழ் மக்களும் இதில் பங்கு பெற வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த புரோகிராமில் இந்த பட்டறைகளில் கலந்து கொள்ள வேண்டுமாயின் இந்த இமெயிலை தொடர்பு கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். jr@eccq.com.au மற்றும் அவருடைய தொலைபேசி இலக்கம் 04-26-29-3-2 என்ற இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு முற்பதிவுகளோ அல்லது மேலதிக விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது எங்கே நடக்கிறது என்பதையும் அவர்கள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு அந்த விவரங்களை உங்களுக்கு தருவார்கள். இது முற்றுமுழுதாக இலவச சேவை. இது எந்த நேரத்திலும் எங்கேயும் அவர்கள் வந்து இந்த பட்டறைகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். குறைந்த அளவு 10 நபர்கள் ஒரு பட்டறையில் கலந்து கொண்டாலே ஒரு பெரிய விடயமாக அவர்கள் கருதுகிறார்கள். 10 பேர் கொண்ட ஒரு குரூப்பை யாராவது அமைத்தால் அந்த இடத்திலே அவர்கள் வந்து ஒரு இடத்தை எடுத்து உங்களுக்கு சரியான வகை உணவு வகைகளையும் அளித்து இந்த பயிற்சிகளையும் வழங்குகிறார்கள். இது பெரிய ஒரு முக்கியமான விடயம். இதை நாங்கள் ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது.
அடுத்ததாக, இது குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் மட்டும்தானா அல்லது ஆஸ்திரேலியாவின் பிற மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கும் இந்த சேவை எட்டக்கூடியதாக இருக்குமா?
தற்பொழுது இந்த குயின்ஸ்லாந்து அரசாங்கத்தினால தான் இது ஃபண்ட் பண்ணி இந்த இசிசிக்யூக்களால் நடத்தப்படுகிறது. தற்சமயம் இது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய விளக்கம். இது குயின்ஸ்லாந்து மாநில அரசால தான் இது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேலும் மற்ற மாநிலங்களுக்கும் இப்படியான தகவல்கள் இப்படியான விடயங்களை பின்பற்றுவார்கள் என்பது எனது நம்பிக்கையாக இருக்கிறது.
நிறைவாக ஜெயேந்திரகுமார் அவர்களே, இந்த பட்டறைகள் முற்றுமுழுதாக தமிழில் மட்டும்தான் நீங்கள் செய்வீர்களா அல்லது தமிழிலும் ஆங்கிலத்திலும் சேர்த்து செய்வீர்களா?
இங்கே உள்ள மக்களை பொறுத்தவரையில் கடந்த 2 வருடங்களுக்கு உள்ளே குடியேறியவர்கள் ஆங்கில அறிவு குறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் முற்றுமுழுதாகவே தமிழை தான் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அத்துடன் தமிழ் தான் இப்படியான தகவல்களை பரிமாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஆங்கிலம் புரியவில்லை என்றால் நாங்கள் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு புரியாமல் இதை படிக்கிறதை விட தமிழர்கள் என்றபடியால் தமிழிலேயே இதை புரிய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. அந்த பட்டறைகள் கலந்து கொள்பவர்கள் ஆங்கில அறிவு முற்றுமுழுதாக இருந்தவர்கள் என்று கருதப்பட்டால் மாத்திரமே இந்த பட்டறைகள் ஆங்கிலத்தில் நடக்கும். அவர்கள் தமிழில் விரும்பினால் முற்றுமுழுதாகவே தமிழிலேயே நடக்க இருக்கிறது.
நன்றி ஜெயேந்திரகுமார் அவர்களே.
எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் SBS வானொலிக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.
ஆமாம் நேர்களே, இந்த பட்டறையில் பங்கு பெற்ற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்களுக்கு SBS இணையதளத்தை பாருங்கள் அல்லது ஃபேஸ்புக் முகநூல் பக்கம் facebook.com/SBS தமிழ் என்ற பக்கத்தில் விவரங்கள் இருக்கின்றன.